Yesterday, I shared with you a little expression from Luke chapter 11.
நேற்று தினத்தில் லூக்கா 11 அதிகாரத்திலிருந்து ஒரு வாசகத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன்.
Verse 36, having no dark part in it.
இருளாய் எந்த பகுதியும் அதிலே இருக்கக்கூடாது என்கிறதான ஒரு வசனம் லூக்கா 11:36.
I hope you will remember that phrase, having no dark part in it.
எந்த ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் என்கிற அந்த வாசகத்தை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
In your life there must be no dark part.
உங்களுடைய வாழ்க்கையிலே இருளா இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியும் இருக்கவே கூடாது.
That means, it doesn't mean that you never sin, but as soon as you sin, you cleanse it, repent and confess it.
நீங்கள் ஒரு காலம் பாவமே செய்ய மாட்டீர்கள் என்று அல்ல, ஆனால் பாவம் செய்த உடனே உணர்வடைந்து அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும்.
There is no believer who can say, from now on I will never commit a sin in my life.
இப்பொழுதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசி கூட இல்லை.
Then people say, then what is the difference between you and all the other churches? They are also saying the same thing.
மற்ற சபையில் உள்ள விசுவாசிகளும் இதே தானே சொல்கிறார்கள். உங்களுடைய சபைக்கு மற்ற சபைக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்கலாம்.
Then what do you mean by preaching victory over sin?
அப்படியானால் பாவத்தின் மேல் வெற்றி என்று பிரசங்கிக்கிறீர்களே, அதனுடைய பொருள் என்ன?
I'll explain to you.
நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும்.
You see a little 9-month-old baby trying to walk and falling.
9 மாத குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது, கீழே விழுகிறது.
So many times
palamurai vidugirathu,
we can say he has not learned to walk.
Innum nadakka kattrukollavillai endru nam solalam.
But I have learned to walk.
Ana naan nadakka kattrukondai.
But I can never say I will never fall.
Ana naan oru kaalam vidamaatten endru solla mudiyadhu.
I can trip on some stone on the road and fall.
Roadil nadakkum bodhu oru kal thadukki naan keezhe vilundhu vidalam.
Who of you can say, from now on I'll never fall anywhere in my life?
என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஒரு முறை கூட நான் விழவே மாட்டேன் என்று யார் உங்களிலே சொல்ல முடியும்?
No, we all accidentally we trip somewhere, fall down.
தற்செயலாக நாம் எங்கேயாவது கால் தடுக்கி நாம் விழுகிறோம்.
But you have learned to walk.
ஆனால் நீங்கள் நடக்க கற்றுக்கொண்டீர்கள்.
Learning to walk, that is victory over sin.
நடக்க கற்றுக்கொள்வது என்பதுதான் பாவத்தின் மேல் வெற்றி.
That means I have learned to say no to temptation.
சோதனை வந்தால் மாட்டேன் அல்லது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டேன் என்பது அர்த்தம்.
That is the same attitude that Jesus had to temptation.
இயேசுவும் சோதனை வரும்பொழுது இதே மனப்பான்மை தான் கொண்டிருந்தார்.
Many people are confused by our saying that we must walk like Jesus walked.
இயேசு நடந்தது போல நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிற இந்த விஷயத்திலே அநேகர் குழப்பமடைந்து இருக்கிறார்கள்.
It is because people don't read the Bible carefully.
அது ஏனென்றால் அவர்கள் வேதத்தை கவனமாக வாசிக்காததனுடைய நிமித்தமே.
See, the Bible says 1 John chapter 2 verse 6.
1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனத்திலே வேதம் சொல்கிறது,
if anyone says that he abides in Christ, he must walk in the same manner as Jesus walked.
உன்னியவன் 2 அதிகாரம் 6 வசனம், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்து நடந்ததபடியே தானும் நடக்க வேண்டும்.
Now I want to ask you, have you ever heard a message on that except in our church?
நம்முடைய சபையை தவிர வேறு எங்கேயாவது இது பிரசங்கப்படுகிறதை கேட்டிருக்கிறீர்களா?
I've been a believer 52 years, I've never heard it.
நான் 52 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்திருக்கிறேன், ஒரு காலம் நான் கேட்டதில்லை.
I've never heard it in any denomination.
எந்த ஒரு சபை பிரிவிலேயும் நான் அதை கேட்டதில்லை.
I've never heard it on the internet or television or anywhere. Nobody preaches on it.
டிவியிலோ அல்லது இன்டர்நெட்டிலோ யாருமே இதை குறித்து பிரசங்கிப்பதை நான் பார்த்ததில்லை.
How can a preacher preach on it when he doesn't believe it, he doesn't practice it?
எப்படி இதை விசுவாசிக்காமல் இதை நடைமுறைப்படுத்தாமல் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்க முடியும்?
So I say, if there is some verse in the Bible which you don't believe is possible, take a pen and cut it out and say, this is not the word of God.
ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனத்தை அது உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், ஒரு பேனாவை எடுத்து அந்த வசனத்தை நீங்கள் அடித்துவிட்டு இது தேவனிடத்தில் வந்ததல்ல என்று சொல்லிவிடுங்கள்.
That is what these preachers should do. I will never preach on this verse because this is not possible, this is not the word of God.
இந்த வசனம் சாத்தியமானது அல்ல, இது முடியாது, ஆகவே இது தேவனுடைய வார்த்தை அல்ல என்று சொல்லி இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் இந்த வசனத்தை அடித்து விட வேண்டும்.
That is not scratched out from anybody's Bible.
ஆனால் எந்த ஒருவருடைய வேதாகமத்திலும் அதை அடிக்கப்படவில்லை.
They read it.
அவர்கள் வாசிக்கிறார்கள்.
But they don't practice it.
ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை.
They insult God by saying, you have told us to do something which we cannot do.
ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாததை செய்ய முடியாத நீர் வேதத்தில் எழுதியிருக்கிறீர் என்று சொல்வது ஆண்டவருக்கே வரக்கூடிய நிந்தனை.
Isn't that right?
சரியில்லையா?
If this is impossible,
இது கூடாத காரியமாக இருக்குமேயானால்,
God has told us to do something which is impossible.
கூடாத காரியத்தை செய்ய முடியாது தேவன் சொல்லி இருக்கிறாரே.
Will you tell your children to do something impossible?
முடியாத ஒரு காரியத்தை உங்களுடைய பிள்ளைகள் செய்ய முடியாத சொல்லுவீர்களா?
Will you tell your children to carry 500 kilos on their head?
தன்னுடைய தலையில 500 கிலோ சுமையை சுமக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீர்களா?
No, there is no stupid father like that.
இது போன்ற எந்த புத்தியமான தகப்பனும் இல்லை.
But we are accusing God of being a stupid father for saying something which is not possible.
முடியாத ஒரு காரியத்தை செய்ய முடியாய் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி தேவனை நாம் புத்தியன ஒரு தகப்பனாக நாம் கருதுகிறோம்.
When you come to the scriptures,
வேதத்துக்கு நீங்கள் வரும்பொழுது,
if you cannot do it, don't accuse God.
உங்களால இதை செய்ய முடியவில்லை என்றால் அதுக்காக தேவனை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம்.
Say, I cannot do it.
என்னால முடியவில்லை என்று
வேண்டுமா சொல்லுங்கள். Because I don't have faith.
எனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லுங்கள்.
In the Bible, everything is dependent on faith.
வேதத்திலே எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது.
We can say faith is like strength or faith is like money.
விசுவாசம் என்பது பலத்தை போல அல்லது பணத்தை போல இருக்கிறது என்று சொல்லலாம்.
Can you lift 100 kilos?
100 கிலோவை தூக்க முடியுமா?
No.
இல்லை.
Somebody can.
ஆனால் சிலர் 100 கிலோ தூக்க முடியும்.
Weight lifters and all lift much more than that.
அங்கே சுமை தூக்குகிறவர்களை பாருங்கள், பளு தூக்குகிறவர்கள், அவர்கள் எதை காட்டிலும் அதிகமான பளுவை தூக்குகிறார்கள்.
But I can't lift even 10% of what they lift.
அவர்கள் தூக்குகிற பாரத்திலே 10% கூட என்னால தூக்க முடியாது.
Because I don't have so much strength.
அந்த அளவுக்கு எனக்கு பலம் இல்லை.
Faith is like that.
விசுவாசம் அப்படித்தான்.
One man looks at 300 kilos and says, I can lift it.
ஒரு மனிதன் 300 கிலோ சுமையை பார்க்கிறான், என்னால தூக்க முடியும் என்று சொல்கிறான்.
And he lifts it.
அவன் அதை தூக்குகிறான்.
I can't even lift it from the ground.
நான் தரையில தூக்கினா ஒரு அஞ்சு கூட மேலே எழுவதில்லை.
That fellow lifts it over his head.
அவன தலைக்கு மேலாக அதை தூக்குகிறான்.
Faith is like that.
விசுவாசம் அப்படித்தான்.
So if you can't have faith, don't say nobody can do it.
ஆகவே உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் யாருமே அதை செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டாம்.
Just because I cannot lift 300 kilos doesn't mean he cannot lift it.
என்னாலே 300 கிலோவை தூக்க முடியாது என்பதனாலே அவனும் தூக்க முடியாது என்று சொல்வதா?
So just because you don't have faith for something, don't say nobody can have faith for that.
ஆகவே ஒரு காரியத்துக்காக உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் யாருக்குமே இல்லை என்று நீங்கள் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம்.
If you take the position, yeah, if God has said it, my faith can rise up to that level.
ஆம், தேவன் அதை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசமானது அந்த அளவுக்கு உயர முடியும் என்று சொல்லுங்கள்.
See, that fellow who is lifting 300 kilos, he could not lift it when he was 5 years old.
அந்த 300 கிலோ பளு தூக்குகிறானே, அவன் 5 வயதா இருக்கும்போது தூக்க முடிஞ்சதா?
He slowly developed from 30, 50, 100, 200, 300.
30, 40, 50, 100, 200 என்று சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பழக்கப்படுத்தி தூக்குகிறான்.
The same way faith grows.
அதே போல தான் விசுவாசம் வளர்கிறது.
Just like you want your children to grow from one class to another, our faith must grow.
எப்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு சென்று அப்படியே வளர விரும்புகிறீர்களோ அதே போல நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும்.
When you believe that Jesus died for your sins and he is forgiven you.
இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், உங்களை மன்னித்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்.
That is kindergarten class.
அது LKG பாடம்.
That's good.
அது நல்லது.
But many Christians are sitting in the kindergarten class all their life. They don't have faith for anything more.
அநேக கிறிஸ்தவர்கள் இன்னுமாய் மழலையர் பள்ளியிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் விசுவாசம் இல்லை.
So here is a verse which says we must walk as he walked.
ஆகவே அவர் நடந்தபடியே, இயேசு நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று ஒரு வசனம் இங்கே
இருக்கிறது. What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
That doesn't mean that we have become like Jesus.
இயேசுவை போலவே மாறி விட்டோம் என்று பொருள் அல்ல.
That means completely we are become like him.
முற்றிலுமாய் அவரை போல மாறுவது.
That is written in 1 John 3 verse 2.
அந்த வசனமானது 1 யோவான் 3:2 லே வாசிக்கிறோம்.
See the difference between 1 John 2:6 and 1 John 3:2.
1 யோவான் 2:6 க்கும் 1 யோவான் 3:2 க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள்.
In 1 John 3:2 it says when he appears second time then we will be like him.
இரண்டாவது முறை அவர் வெளிப்படும் பொழுது அவரை போலவே நாம் இருப்போம் என்று 1 யோவான் 3:2 லே வாசிக்கிறோம்.
There is a difference between becoming like Jesus which will happen only when he comes again.
ஆகவே இயேசுவை போல மாறுவது என்பது அவர் வரும்பொழுது மட்டுமே நடக்கும்.
That refers to my total personality.
அது என்னுடைய முழு ஆழ்தன்மையை குறிக்கிறது.
Where in my entire being inside outside there'll be no smell of sin.
என்னுடைய உள்ளாகவும் என்னுடைய புறம்பாகவும் பாவத்தினுடைய வாசனையே காணப்படாது.
It will be completely removed from my life.
அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டு விடும்.
I will be like him.
நான் அவரே போலவே இருப்பேன்.
But that will happen only when he comes again.
ஆனால் அவர் மீண்டுமாய் வரும்பொழுது மட்டுமே அது அப்பொழுது நடைபெறும்.
And until that day,
அந்த நாள் வரை,
it says in verse 3, we have to keep on purifying ourselves and become more and more like him.
மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் கொஞ்சம் நம்மை சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தண்ணீர் சுத்திகரித்துக்கொண்டே இருந்து அவரை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
That is the purpose of all our church meetings and our conferences.
நம்முடைய எல்லா சபை கூட்டங்கள் நம்முடைய கான்ஃபரன்ஸ்களுடைய நோக்கமே இதுதான்.
1 John 3:3.
1 யோவான் 3:3.
We want to purify ourselves till we become like Jesus Christ more and more.
இன்னும் அதிகமாக இயேசு போல மாறும் வரை நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
So I only want to attend meetings where I can purify myself and become more like Christ.
ஆகவே எங்கு நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியுமோ இயேசுவை போல மாற முடியுமோ அப்படிப்பட்ட கூட்டங்கள் மட்டுமே நான் போக
விரும்புகிறேன். I only want to read books that will challenge me to become more like Christ.
கிறிஸ்துவை போல அதிகமாக மாறுவது எப்படி என்று என்னை சவாலிடக்கூடியதான புத்தகங்களை தான் வாசிக்க விரும்புகிறேன்.
There are so many Christian books in the bookshop.
புத்தக சாலைகளில் அநேக புத்தகங்கள் விற்கப்படுகிறது.
I don't have time to waste money or time reading all of that.
என்னுடைய பணத்தையும் என்னுடைய நேரத்தையும் அவைகளெல்லாம் வாசித்து வீணடிக்க எனக்கு இல்லை.
Give me a book that will challenge me to become more like Jesus Christ.
அதிகமாக இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியாய் சவாலிட முடியான ஒரு புத்தகத்தை தாருங்கள்.
That will give me faith that I can walk as Jesus walked.
அதை வாசிக்கும் பொழுது எனக்கு விசுவாசம் கிடைக்கும் இயேசு நடந்த போல நடக்க முடியும் என்று சொன்னால்
தாருங்கள். That's the only type of book I want to waste my money buying and reading.
அப்படிப்பட்ட புத்தகத்திலே தான் என்னுடைய பணத்தையும் விரயம் செய்ய விரும்புகிறேன் நேரத்தை விரயம் செய்ய விரும்புகிறேன்.
Rest is all a waste of time.
மீதி காரியங்கள் எல்லாம்
CDs, there are hundreds of CDs now.
அதேபோல நூற்றுக்கணக்கான சிடிகள் இந்த நாட்டிலே காணப்படுகிறது.
So many CDs on music and all that.
இசைகள் பாடல்கள் போன்ற எவ்வளவோ சிடிகள் வருகிறது.
You will never hear a song about any mute song that tells you can walk as Jesus walked.
இயேசு கிறிஸ்து நடந்து போல நீயும் நடக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பாடல் ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
All the songs are God is such a comfort to me and he will help me and he will do this for me and
அவர் எனக்கு ஆறுதல் அவர் எனக்கு தேறுதல் அவர் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார் என்று தான் எல்லா பாடல்களும் இருக்குது.
He will do all the unimportant things for me but never do the most important thing for me.
அவர் எனக்கு முக்கியமற்ற எல்லா காரியங்களையும் செய்வார் முக்கியமான காரியத்தை செய்வார் செய்ய மாட்டார்.
That means he will give me money, he'll give me house, he'll give me job but he won't deliver me from sin.
அதுபோன்ற பொருள் என்னவென்றால் இயேசு எனக்கு பணம் தருவார் வீடு தருவார் வேலை தருவார் பாவத்திலிருந்து விடுதலை தர மாட்டார்.
That is a very foolish type of faith.
இது புத்தியனமான ஒரு விசுவாசம்.
Supposing your child has got cancer.
உடைய பிள்ளைக்கு கேன்சர் வந்து விட்டது.
And also his shirt and pant are also torn.
சட்டையும் பேண்டும் கிழிந்து விட்டது.
And you are more worried about stitching his shirt and pant than taking him to the doctor to cure him of his cancer.
இந்த கேன்சருக்கு சிகிச்சை கொடுக்க முடியாக டாக்டர் இடத்திலே கூட்டி செல்வதை பார்க்கலும் அதிக முக்கியமாய் நீங்கள் பிரயாசப்படுவது அந்த சட்டையை பேண்டை எப்படியாவது தேச்சி போடணும்.
You always want to buy him new clothes and all that and you don't want to treat him for his cancer.
அவனுக்கு கேன்சருக்கு சிகிச்சை கொடுக்காதபடிக்கு அவனுக்கு புது ஆடை அணிகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்.
Or when he has played and come home dirty you give him a nice bath but you don't take him to the hospital for the cancer.
விளையாண்டு விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவனை குளிப்பாட்டு ஆனால் டாக்டர் இடத்திலே கேன்சருக்காக சிகிச்சை கொடுக்க கூட்டிக் கொண்டு செல்வதில்லை.
I say you're a foolish father.
நான் என்ன சொல்லுவேன் நீ ஒரு புத்தியனமான தகப்பன்.
What is the use buying him new clothes and giving him a bath if you don't heal him of the most serious thing?
மிகவும் சீரியஸான ஒரு காரியத்திலே அவனுக்கு குணம் கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் பிரயோஜனமற்ற காரியங்களை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்?
So what type of God do we have in heaven?
ஆகவே நமக்கு பரலோகத்திலே எவ்விதமான தகப்பன் இருக்கிறார்?
What type of father is he?
அவர் எப்படி எவ்விதமான தகப்பன்?
He'll give me new clothes.
அவர் எனக்கு புது ஆடை தருகிறார்.
He'll wash my body when I'm dirty.
நான் அழுக்காகி விட்டால் என்னை குளிப்பாட்டுகிறார்.
But he won't heal me of the cancer of my sin.
ஆனால் இந்த பாவம் என்கிற அந்த புற்று வியாதியை அவர் குணமாக்க மாட்டாரா?
Then I say he's a useless father.
அப்படி இருப்பார் என்று சொன்னால் அவர் ஒரு பிரயோஜனமற்ற தகப்பன்.
And that is what many Christians believe.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை தான் நம்புகிறார்கள்.
My useless father in heaven.
என்னுடைய பிரயோஜனமற்ற பரலோக தகப்பனே,
you will give me all the material things but you won't solve my biggest problem.
எனக்கு பூமிக்குரிய எல்லா காரியமும் தருவீர் ஆனால் இந்த பெரிய பிரச்சனை தீர்க்க மாட்டீர்.
I say that is the difference in what we preach.
நாம் பிரசங்கிக்கிறதுனுடைய வித்தியாசம் அதுதான் என்று சொல்கிறேன்.
We have a loving father in heaven.
நமக்கு பரத்திலே ஒரு அன்புள்ள தகப்பன் உண்டு.
Who will help us to be free from the biggest problem in our life which is not lack of money or lack of a bigger house.
பணக்குறைவோ வீடு இல்லாததோ அந்த காரியம் அல்ல. ஒரு பெரிய பிரச்சனையை நமக்கு தீர்க்க முடியாத பரத்திலே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு.
Let me ask you if you are a mother or father.
நீங்கள் தகப்பனா தாயாக இருந்தால் நான் உங்களை கேட்கிறேன்.
And your child is seriously sick with cancer and the doctor has given up hope.
உங்களுடைய குழந்தைக்கு புற்றுநோய் வந்து விட்டது மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்.
And some rich multi-millionaire comes to you.
உங்களுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்களிடத்தில் வருகிறார்.
And says there is a good doctor in some other town but is very expensive treatment.
வேற ஒரு வீட்ல பட்டணத்திலே ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறார் ஆனால் அவரிடத்திலே சிகிச்சை பெறுவது அதிக செலவாகும்.
Guaranteed cure of all cancer.
ஆனால் கேன்சர்ல இருந்து குணமாக்குவதற்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு டாக்டர் என்று சொல்கிறார்.
What do you want me to do for you? One of two things.
இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இரண்டு காரியங்களை ஒன்றை நான் செய்வேன் என்று சொல்கிறார்.
I will pay for the entire treatment of your child to be cured of cancer.
அந்த கேன்சரை குணமாக்குவதற்கு ஆகக்கூடிய முழு செலவையும் நான் கட்டட்டுமா?
Or I will buy you a new house, big house. Which do you want?
அல்லது உனக்கு பெரிய வீடு வாங்கி தருகிறேன். எது உனக்கு வேண்டும் என்று சொல்.
And you are living in a small hut.
நீங்கள் ஒரு குடிசை வீட்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Which will you choose?
எதை தேர்ந்து கொள்வீர்கள்?
You tell me.
நீங்களே சொல்லுங்களேன்.
You'll say, please give me a new house.
எனக்கு வீடு கொடுத்தா போதும், பெரிய வீட்டை கொடுங்க.
It doesn't matter if my child dies of the cancer.
என்னுடைய குழந்தை கேன்சர்ல செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு வீடு மட்டும் கொடுங்க.
Then I will say, you are a useless, good for nothing father or mother.
அப்படியானால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எதற்கும் லாய்க்கற்ற பிரயோஜனமில்லாத தகப்பன் தாய்.
In that picture, you have a picture of the two gospels that are being preached.
இப்போது நான் சொன்ன இந்த
today.
இப்போது நான் சொன்ன இந்த சம்பவத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பிரசங்கிக்கப்படக்கூடிய இரண்டு சுவிசேஷங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
That is the difference between what we preach and what most other people are preaching.
இதுதான் நாம் பிரசங்கிப்பதற்கும் மற்ற அநேகர் பிரசங்கிப்பதற்கும் உள்ள வித்தியாசம்.
It's important to know that this new generation that's coming up must not think we are all preaching the same thing.
நாம் எல்லாரும் ஒரே காரியத்தை தான் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி நம்ப கூடாது. இப்போது எழும்பி வருகிற புதிய தலைமுறையினர் இதை அறிந்து கொள்ள வேண்டும்.
God will take care of our minimum physical needs, but he's more interested in the serious thing in our life.
நமக்கு தேவையான குறைந்தபட்ச பூமிக்குரிய தேவைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், ஆனால் முக்கியமான காரியத்தை நாம் இழந்து விட கூடாது.
If you honor God, he will never allow you to starve.
நீங்கள் அவரை கனப்படுத்தினால் உங்களை பட்டினியை விட மாட்டார்.
That I can guarantee you.
அது நான் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியும்.
He will never allow you to sleep on the streets.
ஒரு காலம் தெருவிலே படுத்து தூங்குவதற்கு உங்களை அனுமதிக்க மாட்டார்.
David was nearly 70 years old when he wrote a psalm.
David ஒரு சங்கீதம் எழுதும் பொழுது அவருக்கு 70 வயதாகிறது.
Psalm 37.
சங்கீதம் 27.
Most of the psalms he wrote as a young man.
அநேக சங்கீதங்களை அவர் வாலிபனாக இருக்கும் பொழுது எழுதினார்.
One psalm he wrote when he was an old man.
ஆனால் ஒரு சங்கீதத்தை அவர் வயதான பிறகு எழுதினார்.
And see what his testimony is.
அவருடைய சாட்சி என்ன என்று பாருங்கள்.
Psalm 37.
சங்கீதம் 37.
In verse 25. I was young, now I am an old man.
நான் இளைஞனாய் இருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனும் ஆனேன்.
But in all my life, I have never seen a righteous man forsaken by God, and I have never seen his children or his grandchildren or his great-grandchildren begging for bread.
இப்பொழுது என் வாழ்நாள் முழுவதுமாக நீதிமான் கைவிடப்பட்டதையோ அல்லது அவன் சந்ததி அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை பிச்சை எடுத்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை.
You know that if you honor God, God will bless even your grandchildren and great grandchildren.
நீங்கள் மட்டும் தேவனை கனமணினால் தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கொள்ளு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார்.
He is not saying that he will make them all millionaires.
அவர்கள் எல்லாம் நான் லட்சாதிபதி ஆக்குவேன் என்று சொல்லவில்லை.
If he makes them all multimillionaires, they may go away from God also.
அவர்கள் எல்லாரும் லட்சாதிபதிகளாய் மாறினால் தேவனை விட்டு விலகி போய் விடுவார்கள்.
But he says none of them will beg for bread.
ஆனால் அவர்களில் ஒருவர் கூட அப்பத்துக்காக பிச்சை எடுப்பதில்லை.
What does that mean in practical terms?
நடைமுறையிலே அதனுடைய பொருள் என்ன?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Today in India and in the world.
இன்றைக்கு இந்திய தேசத்திலேயும் உலகத்திலேயும்
if I were to paraphrase that verse
இந்த வசனத்தை நான் சற்று விளக்கி சொன்னால்
your children will get jobs
உடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்
your grandchildren will get jobs
உடைய பேர பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்
your great grandchildren will get jobs
உடைய கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்
that is the meaning of they will not beg for bread
அப்பத்துக்கு திறந்து இறந்து திரிவதில்லை என்பதனுடைய பொருள் இதுதான்
But are you happy with your children getting a job?
உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா அதுலயே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா?
But they are living in sin.
ஆனாலும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
I say, Lord, what is the use of that? If you don't heal them from sin, what is the use? They're getting their job.
பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காத பட்சத்திலே வேலை கிடைத்து என்ன பிரயோஜனம்?
I don't want this big house. I want healing from the cancer.
எனக்கு இந்த பெரிய பங்களா வேண்டாம். எனக்கு என்னுடைய பிள்ளையினுடைய புற்று வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும்.
Some of you are very happy when your children got jobs and they got good marriages.
உங்களிலே சிலருக்கு உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா
உங்களுடைய
பிரதானமான ஜபமே ஆண்டவர் எப்படியாவது என் பையனுக்கு வேலை கிடைக்கட்டும் பொண்ணுக்கு வேலை கிடைக்கட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும் நல்ல பொண்ணு கிடைக்கட்டும் இதான் உங்க பிரதானமான ஜபமா
இருக்கு
அது நல்லதுதான்
பட் கம்பேர் ஹவ் மெனி பிரேயர்ஸ் யூ ப்ரே ஃபார் தட் வித் ஹவ் மெனி பிரேயர்ஸ் யூ ப்ரே ஃபார் லார்ட் ப்ளீஸ் ஃப்ரீ மை சில்ட்ரன் ஃப்ரம் சின் இன் தேர் லைஃப்
ஆனால் நீங்கள் எந்த எத்தனை ஜபங்களை இந்த வேலைக்காகவும் ஜபிக்கிறீர்கள் எத்தனை ஜபத்தை ஆண்டவரே என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குமே ஜபிக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஜபிக்கிறீர்கள்
That shows how much you love your children.
அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்கள்
Every godless atheist wants his children to have good marriages and good jobs.
தேவனற்ற நாத்திகன் ஒவ்வொருவனும் தன்னுடைய பிள்ளைக்காக நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல மாப்பிள்ளை பெண் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான்
The prayers of Christians are just like those atheists.
இன்றைக்கு கிறிஸ்தவருடைய ஜெபமும் அந்த நாத்திகருடைய விருப்பத்தை போலவே தான் இருக்கு.
That shows the parents themselves have not seen how serious sin is.
இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்களே பாவத்தினுடைய சீரியஸ்னஸை பார்க்காமல் இருக்கிறார்கள்.
What does the Bible say?
வேதம் என்ன சொல்கிறது?
Jesus died on the cross so that we can all have good houses.
நல்ல வீடு கிடைக்க முடியாக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொல்கிறதா?
He died on the cross so that we can all get good jobs.
நல்ல வேலை கிடைக்க முடியாக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை.
Christ died not even to heal us from our sicknesses.
நம்முடைய வியாதியிலிருந்து குணமாக்க முடியாக கூட இயேசு
He died to save us from our sins.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாக இயேசு மரித்தார்.
Do you think if the only problem that man had on the earth was not there was no good housing, God would have sent his son to the earth to die?
மனிதனுடைய மனுஷனுக்கு நல்ல வீடு இல்லாதபடினாலே தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு மரிக்க முடிய அனுப்பினார் என்று
நினைக்கிறீர்களா? No, God would not have sent his son if man's only problem is he doesn't have good houses.
மனிதனுடைய முழு பிரச்சனையுமே வீடு இல்லாத பிரச்சனை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருந்திருக்க மாட்டார்.
No, God did not send his son to give our children good marriages.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணமாகும்படியாக பிதாவானவர் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பவில்லை.
Those are all the bonus.
இவங்களெல்லாம்
you know
ஊக்க தொகை.
Like in a factory you get salary every month and then at the end of the year you get a bonus.
நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும், ஆனால் அந்த சம்பளத்தோடு கூட உங்களுக்கு போனஸும் கிடைக்கும்.
That means they may give you 1 month salary at the end of the year free.
அந்த ஒரு மாத சம்பளத்தை உங்களுக்கு போனஸாக கொடுப்பார்கள் இலவசமாக.
But how many people will work in a factory if they say we'll give you no salary, we'll give you 1 month's bonus at the end of the year?
வருஷம் முழுசும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா மாசம் மாசம் சம்பளம் கிடையாது, ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய போனஸ் மட்டும் கொடுக்கறோம், எத்தனை பேர் வேலைக்கு போவீங்க?
Will you take a job in a factory like that?
அப்படிப்பட்ட கம்பெனியில வேலைக்கு சேருவீர்களா?
No.
இல்லை.
So in the Christian life, what is the salary and what is the bonus?
கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வரும்பொழுது சம்பளம் என்பது என்ன, போனஸ் என்பது என்ன?
What does God give us?
தேவன் நமக்கு என்ன தருகிறார்?
Salary is being free from sin.
சம்பளம் என்பது பாவத்திலிருந்து விடுதலை ஆவது.
Bonus.
போனஸ் என்பது
house,
வீடு,
health,
ஆரோக்கியம்,
all earthly needs.
பூமிக்குரிய தேவைகள்.
Don't confuse the two.
இரண்டையும் நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம்.
We have to see very clearly in our eyes the most important thing for me and for my children is to be free from sin.
எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய கண் தெளிவாக இருக்க வேண்டும்.
And we have to teach them that from childhood.
சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுதிலிருந்து நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.
Even in the schools now there's so much of corruption.
இன்றைக்கு பள்ளியிலே போனாலும் எவ்வளவோ தீமை காணப்படுகிறது.
All the children are cheating in their examinations.
எல்லா பிள்ளைகளும் பரீட்சை வரும்பொழுது காப்பி அடிக்கிறார்கள்.
So we have to teach our children you must never cheat.
ஒரு காலம் நீ இப்ப காப்பி அடிக்க கூடாது என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும்.
You must not look at somebody else's paper, you must not show your paper to somebody else.
நீ வேற ஒருத்தருடைய பேப்பரை பார்த்து எழுத கூடாது, பேப்பரை இன்னொருத்தம் பார்த்து எழுதுவதற்கு கொடுக்க கூடாது என்று சொல்ல வேண்டும்.
That is more difficult.
இதுதான் கடினம்.
To not look at another person's paper is easy.
இன்னொருத்தன் பேப்பரை பார்த்து எழுதாம இருக்கிறது வேண்டுமானால் சுலபமா இருக்கலாம்.
But when your friend is sitting next to you and say show me the answer to this.
ஆனா பக்கத்துல உன் friend உட்கார்ந்துட்டே டேய் பேப்பரை காமிடா காமிடா என்று சொன்னா கேட்டால் அந்த நேரத்துல தான் கஷ்டமா
இருக்கும். And you say no.
இல்லை என்று சொன்னால்
ஓ யூ will be the most unpopular student in your class.
நீ நான் தா காமிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல பிரபலம் இல்லாத ஒரு மாணவனாய் நீ மாறி விடுவாய்.
You teach your children to do that saying no I'm sorry I will not show you.
என்னை மன்னித்து விடு, நான் என்னுடைய பேப்பரை காண்பிக்க மாட்டேன் என்று சொல் என்று சொல்லி சொல்லி கொடுக்கறமா?
That boy may tell all the others and beat up your child also outside after
அந்த பையன் வெளியே போய் டேய் இவனை ஒரு அடி அடிங்கடா பாருங்கடா சொல்லி எல்லாரும் வந்து உன்னை அடிக்க வைக்கலாம்.
Okay. I'm willing to let my children get beaten but they will not dishonor God.
என் பிள்ளைகள் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு காலம் தேவனை கனவினப்படுத்த கூடாது.
I remember when my children were at school.
என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது.
The most difficult subject for our children was Hindi.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் இருக்குன்னா என்னன்னா ஹிந்தி
பாடம். Other subjects were little easier.
மற்ற பாடங்கள் எல்லாம் எளிதா இருந்தது.
So then there was a news in the town that the Hindi paper has leaked.
அங்க திடீர்னு ஹிந்தி பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்வித்தாள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி பரவியது வந்து விட்டது என்று.
That if you pay so much money you can get this Hindi paper.
இவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஹிந்தி பரீட்சையினுடைய கேள்வித்தாள நீங்க வாங்கிக் கொள்ளலாம் என்று செய்தி பரவியது.
So I told my children. என்னுடைய
பிள்ளைகளை பார்த்து சொன்னேன்.
Even if somebody gives me the Hindi paper free I will not show it to you before the exam.
எனக்கு யாராவது அந்த கேள்வித்தாள இலவசமா எனக்கு கொடுத்தாலும் கூட தேர்வுக்கு முன்பாக நான் அதை காண்பிக்க மாட்டேன் என்று சொன்னேன்.
What a bad father I am. I will not show the question paper to my children.
என்ன கெட்ட தவப்ப நான் கேள்வித்தாளே முன்னாடி என் கையில கிடைத்து விட்டது, ஆனா பிள்ளைகளுக்கு நான் காமிக்க மாட்டேன்.
Because I don't want my children to pass in Hindi. I want them to pass in life.
அவர்கள் எப்படியாவது இந்தியிலே பாஸ் பண்ண வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எப்படியாவது அவர் வாழ்க்கை தேர்வில் அவர்கள் தேர வேண்டும் என்பதான்
என்னுடைய விருப்பம்.
உன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன?
Do we teach them some values?
அவர்களுக்கு சில மதிப்பீடுகளை சொல்லி கொடுக்கறோமா?
Would Jesus cheat in an examination?
இயேசு பரீட்சையிலே காப்பி அடிப்பாரா?
No.
இல்லை.
Then neither must we cheat in an examination.
அவர் என்ன பிள்ளைகளும் பரீட்சையிலே காப்பி அடிக்க கூடாது.
Will Jesus show his answer paper to the next person?
இயேசு பதில எழுதி அடுத்த ஆளுக்கு காம்பாரா?
No.
இல்லை.
He may help him before the examination.
பரீட்சைக்கு முன்னாடி வேணால் போய் சொல்லி கொடுப்பார்.
But after the during the examination no.
ஆனால் பரீட்சை நேரத்திலே
இல்லை. Our Christianity is tested in all these little things.
அவை இந்த சிறு சிறு காரியங்களிலே தான் நம்முடைய கிறிஸ்தவம் சோதிக்கப்படுகிறது.
To go and give money to somebody saying please give my son this job and don't select the other people.
வேறு ஒருவன் ஒரு வேலைக்கு தேர்வு ஆகி இருக்கிறது, நீங்கள் போய் பணத்தை கொடுத்து அவனுக்கு கொடுக்காதீங்க, அந்த ஆர்டர் என் பையனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி நீங்க பணத்தை கொடுக்கறீங்க.
What is that? Do you think Jesus would do that?
இயேசு இது போல கையூட்டு செய்வாரா?
So I say these are the things we emphasize in our church.
இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் சபையிலே வலியுறுத்துகிறோம்.
Our children will not beg for bread.
நம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் அப்பத்துக்காக பிச்சை எடுப்பதில்லை.
If you are righteous,
நீங்கள் நீதிமானாய் இருந்தால்,
you can be sure in 6000 years God has always honored the righteous and their descendants.
6000 ஆண்டுகளாக ஆண்டவர் எப்பொழுதுமே நீதிமானை கனம் பண்ணி இருக்கிறார், அவனை மட்டுமல்ல அவனுடைய சந்ததியையும் கனம் பண்ணி இருக்கிறார்.
But there are many crorepatis whose children commit suicide and who become beggars after few generations.
எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உயிரை. சில பிள்ளைகள் அவர்கள் 3-4 தலைமுறை கழித்து அவர்கள் பிச்சைக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள்.
The main thing we teach in our church is we must walk as Jesus walked.
நம்முடைய சபையிலே நாம் போதிக்கிற பிரதானமான காரியம், இயேசு நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும்.
We haven't become like him.
இந்த மாதிரி நான் அவளை போற மாறவில்லை.
That will be happen only when he comes again.
அது அவர் மீண்டும் திரும்பி வரும்போது.
So what is the difference between walking as he walked and becoming like him?
ஆகவே இயேசு நடந்தது போல நடப்பதற்கும் இயேசுவை போல மாறுவதற்கும் என்ன வித்தியாசம்?
See, walking is something we consciously do.
நடப்பது என்பது நாம் மனமறிந்து செய்கிற ஒரு காரியம்.
We don't walk when we are asleep.
நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடப்பதில்லை.
No. It is not something we do unconsciously.
நாம் நம்முடைய நினைவு தெரியாமல் நடப்பதில்லை.
Walking is a conscious action. I take a step and walk.
ஒவ்வொரு முறையும் நான் தெரிந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் தான், நான் ஒவ்வொரு அடியா எடுத்து வைத்து நடக்கிறேன்.
Being like Jesus, that's referring to my total personality.
இயேசு போல மாறுவது என்பது என்னுடைய முழு ஆள் தன்மையையும் குறிக்கிறது.
And conscious, unconscious, everything.
அது எனக்கு தெரிந்து தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும்.
So what is the meaning of those two verses?
ஆகவே இந்த இரண்டு வசனங்களுடைய பொருள் என்ன?
Walking as Jesus walked means in the conscious area of my life I seek to live by the principles Jesus lived by.
இயேசு நடந்தபடியே நடப்பது என்பது என்ன அர்த்தம் என்றால், என்னுடைய எனக்கு தெரிந்து செய்யக்கூடிய பகுதிகளிலே இயேசு நமக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளின்படி தத்துவங்களின்படி வாழ்வது.
But inside me there may be 100 areas I'm not even aware of where I may be unlike Jesus.
ஆனால் எனக்குள்ளேயோ 100 பகுதிகள் இருக்கும், அதிலே இயேசுவை போல இல்லாமல் இருக்கும், அதை குறித்து எனக்கு தெரியவில்லை, அறிவில்லை.
What can I do? I don't know.
எனக்கு தெரியாது, ஆகவே நான் என்ன செய்ய முடியும்?
Can you go for treatment for a sickness which you don't even know that you have?
உங்களுக்கு வியாதி, இந்த வியாதி இருக்குதுன்னு தெரியாமலே நீங்கள் சிகிச்சைக்கு போக முடியுமா?
No, we go for treatment for a sickness we know we have.
இந்த வியாதி எனக்கு இருக்குது என்று அறிந்த பிறகு தான் நாம் அந்த வியாதிக்காக சிகிச்சைக்கு செல்கிறோம்.
In our life there is a conscious area and unconscious area.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனசாட்சி அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம், அறியாத ஒரு காரியம் என்று இரண்டு இருக்கிறது.
As we grow spiritually we will understand more and more of what is unconscious in our
life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வளர நம்முடைய அறிவு கெட்டாத காரியங்களை அறிந்து புரிந்துகொள்வோம்.
You don't have to worry about the unconscious area in your life.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறியாத பகுதிகளை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
But what you know to be wrong,
தவறு என்று அறிந்த பகுதிகள்,
that we must be free from.
அங்கே நாம் விடுதலை ஆக வேண்டும்.
So what does it mean to walk as Jesus walked?
ஆகவே இயேசு நடந்தபடியே நாமும் நடப்பது என்றால் என்ன அர்த்தம்?
We can look at another verse, Philippians 2.
பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரம்,
which will explain that. In Philippians 2 and verse 5.
பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனம்.
It's the same thing. It's said written in different words.
வித்தியாசமான வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரே காரியம் தான்.
Paul is saying exactly the same thing that John said in 1 John 2.
யோவான் 1 யோவான் 2 அதிகாரத்தில் சொன்ன அதே காரியத்தையே பவுல் இங்கே சொல்கிறார்.
In different words.
வித்தியாசமான வார்த்தைகளிலே.
Have the same attitude that Jesus had.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே மனப்பான்மையே உங்களிலும் இருக்க கடவுது.
That means in everything have the same attitude that Jesus had.
ஒவ்வொரு காரியத்திலேயும் இயேசுக்கு என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை மனப்பான்மையை கொண்டிருப்பது.
Brothers, how should you look at the women?
சகோதரர்களே, ஸ்திரீகளை எப்படி பார்க்க வேண்டும்?
The same way Jesus looked at women.
இயேசு எப்படி ஸ்திரீகளை பார்த்தாரோ அதே விதமாய் பார்ப்பது.
You don't look at women like Jesus looked at women.
இயேசு எப்படி ஸ்திரீகளை பார்த்தார் அது போல நீங்கள் பார்ப்பது இல்லையா?
Then you must cleanse yourself.
அப்படியானால் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
How much should you cleanse yourself?
எவ்வளவு தூரம் நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்?
Until you can look at every sister and every woman just like Jesus looked at them.
ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு ஸ்திரீயையும் இயேசு எப்படி பார்த்தார் அதே போல பார்க்கும் வரைக்கும் உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
Cleanse your vision continuously.
உங்களுடைய பார்வையை உங்களுடைய பார்வையை தரிசனத்தை தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டே இருங்கள்.
And more your eyes become purer and purer. அப்படி
பார்வை சுத்திகரிக்க சுத்திகரிக்க உங்களுடைய கண்கள் இன்னுமாய் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கும்.
When our eyes become purer,
நம்முடைய கண்கள் தூய்மையாகும் பொழுது
our heart also gets a clearer vision of Jesus Christ.
நம்முடைய இருதயத்திலேயும் கூட இயேசுவை குறித்த தெளிவான ஒரு தரிசனத்தை நாம் பெறுகிறோம்.
Okay, what should be our attitude to money?
ஆகவே பணத்தின் மீது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்?
Same attitude that Jesus had towards money.
இயேசு பணத்தின் மீது எவ்விதமான மனப்பான்மை கொண்டிருந்தார் அதே போன்ற மனப்பான்மை.
Did Jesus use money?
இயேசு பணத்தை பயன்படுத்தினாரா?
Of course.
ஆம்.
Did he have a savings account?
அவருக்கு சேமிப்பு கணக்கு இருந்ததா?
You know that Jesus had a little bank run by Judas Iscariot.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சின்ன வங்கி இருந்தது தெரியுமா? அந்த வங்கி மேலாளர் யூதாஸ் இஸ்கரியோத்.
Of course, he never gave any interest.
ஆனால் அந்த வங்கி மேலாளர் வட்டி எல்லாம் கொடுக்கவில்லை.
It is a bank that stole most of the money.
அந்த பேங்க் என்ன செய்ததென்றால் அதிகமாக பணத்தை திருடியது.
But he kept the money. He didn't get today's money and spend it today itself.
இன்றைக்குள்ள பணத்தை வாங்கி இன்றைக்குள்ள பணத்தை முழுமையாக செலவு செய்யவில்லை. பணத்தை சேமித்து வைத்தான்.
That's not good that you get money and spend it all.
பணத்தை சம்பள வாங்கின உடனே அப்படியே செலவு செய்வது நல்லதல்ல.
We must learn to save.
நாம் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
That is why Judas had a bag.
ஆகவே தான் யூதாஸ் பணப்பையை வைத்திருந்தான்.
If Jesus was spending all the money the same day, then why should you have a bag?
ஒரு நாளிலே வந்த பணத்தை எல்லாம் அன்றைக்கே இயேசு செலவு செய்திருந்தால் பணப்பை எதற்கு?
So we learn from that there's nothing wrong in having a savings account.
ஆகவே நாம் ஒரு SBI account savings account வைத்திருப்பதிலே தவறில்லை என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக்
கொள்ளலாம். Because tomorrow there may be a big need.
நாளை தினத்தில் ஒரு பெரிய தேவை வரலாம்.
The Bible says go to the ant and learn how it saves up for the future.
எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய எறும்பை பார்த்து அதனிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
We have to save for some medical expense or children's education. So many expenses.
பிள்ளைகளுடைய படிப்பு என்று வரும்பொழுது அல்லது திடீரென எழும்பு மருத்துவ செலவுக்காக நாம் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியிருக்கிறது.
But Jesus never loved money.
ஆனால் இயேசு ஒரு காலம் பணத்தை நேசிக்கவில்லை.
But he had.
ஆனால் வைத்திருந்தார்.
And he used it.
அதை பயன்படுத்தினார்.
And how did he look at money?
பணத்தை எப்படி பார்த்தார்?
He wasn't always thinking I must get more.
இன்னும் நிறைய பணம் வரணும் என்று அவர் அப்படி எண்ணவில்லை.
He did not refuse money when people gave him.
ஜனங்கள் பணத்தை அவருக்கு கொடுக்கும்போது வேண்டாம் என்று மறுக்கவும் இல்லை.
Some people think that if somebody gives you a gift you should not take it.
யாராவது உங்களுக்கு வெகுமதி கொடுத்தால் அதை நீங்கள் வாங்க கூடாது என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
That is trying to become more spiritual than Jesus Christ.
அது இயேசுவை காட்டிலும் அதிகமாக ஆவிக்குரியனாய் மாறுவதற்கு சமம்.
See Luke chapter 8 and verse 3.
லூக்கா 8 அதிகாரம் 3 வசனம்.
It says here Joanna the wife of Cusa Herod's steward and Susanna and many others were contributing to Jesus support out of their private means.
லூக்கா 8 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள்.
They gave them money from their private means.
அவர்களுடைய பணத்திலிருந்து இவருடைய செலவுக்காக பணத்தை கொடுத்தார்கள்.
And Herod's palace manager must have been earning a huge salary.
ஏரோதினுடைய அரண்மனை காரியக்காரன் செக்ரட்டரி அதிகமாய் பணம் சம்பாதிக்கிறவராக இருந்திருக்க வேண்டும்.
He said yes, he told his wife, yeah, please go and give this to Jesus.
மனைவியிடத்தில் சொல்லியிருப்பார், சரி இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு கொடு என்று சொல்லியிருப்பார்.
That would not have been 2-3 rupees.
அது 2-3 ரூபாயா இருந்திருக்காது.
It must have been many thousands he needs for his 12 disciples.
அது ஆயிரக்கணக்கான ரூபாயா இருந்திருக்க முடியும். அதை கொண்டு போய் இயேசுக்கு
என்றால்
இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தால் அவர்களை போஷிக்க
வேண்டியிருந்தது.
அதை ஏற்றுக்கொண்டார்.
Teaching us that when you are like Jesus it is all right to receive money because you are serving God.
நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது யாராவது உங்களுக்கு இயேசுக்கு கொடுத்தது போல கொடுத்தால் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று போதிக்கிறது.
Some people think we are against that in our church.
சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாம் இதற்கு விரோதமாக இருக்கிறோம் என்று
நினைக்கிறார். We are not against that. We cannot become more spiritual than Jesus.
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்களாய் மிஞ்சின ஆவிக்குரியவர்களாய் நாம் மாற முடியாது. ஆகவே அதற்கு நாம் எதிராக அல்ல.
Some poor people gave little he took that. Some rich people gave much he took it.
ஏழைகள் கொஞ்சம் கொடுக்கும்போது வாங்கி கொண்டார். பணக்காரர்கள் நிறைய கொடுக்கும்போது வாங்கி கொண்டார்.
But what is it Jesus did not do?
ஆனால் இயேசு செய்யாத ஒன்று என்ன?
Jesus did not go to Herod's palace manager and say can you please contribute to our ministry?
ஏரோதனுடைய அரண்மனைக்கு போய் அங்கே உள்ள அவருடைய காரிய தரிசனத்திலே போய் ஊழியத்துக்கு கொஞ்சம் பணம் தாருங்கள் என்று இயேசு கேட்கவில்லை.
We are doing God's work and send a prayer letter. This is what we are doing. Can you please support our ministry?
நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை இங்கு கொஞ்சம் பேராக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கை செய்து கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கவில்லை.
Why didn't Jesus do that?
ஏன் இயேசு அதை செய்யவில்லை?
Because he was not a beggar.
ஏனென்றால் அவர் ஒரு பிச்சைக்காரர் அல்ல.
Many Christian preachers are beggars.
அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள்.
They are beggars.
அவர்கள் பிச்சைக்காரர்கள்.
Beggars in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள்.
That is an insult to God.
அது தேவனுக்கு வரக்கூடிய நிந்தனை.
Now one of the richest men in India today is a man called Mukesh Ambani.
இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய பெயர் முகேஷ் அம்பானி.
I don't know how many crores he has got.
அவர் எவ்வளவு கோடி இருக்கிறதுனே தெரியவில்லை.
But supposing Mukesh Ambani's son comes to you.
முகேஷ் அம்பானியுடைய மகன் ஒருவன் இருக்கிறான். அவன் உங்களிடத்தில் வருகிறான்.
Can you please give me 100 rupees?
100 ரூபாய் கொடுங்களேன். ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன் என்று கேட்டால்.
I'm doing some work. I need your money.
என்ன கொஞ்சம் ஏதோ ஊழியம் செய்கிறேன். எனக்கு உங்களுடைய பணம் தேவை.
Whose son are you?
யார் மகன் பா உண்மையாலுமே?
You are the son of the richest man in India and you are coming to me for money?
இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரருடைய மகன் நீ என்கிட்ட போய் 100 ரூபாய்க்கு என்கிட்ட வரையா?
I'll say I know why.
ஏன்னு எனக்கு தெரியும்.
Your father has disinherited you, so you are a beggar now.
உங்க அப்பா சொத்து உனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி உன்னை வெளியே அனுப்பிட்டார். ஆகவே நீ இப்பொழுது பிச்சைக்காரனா இருக்கிறாய்.
That is why you are coming.
ஆகவே தான் நீ வருகிறாய்.
We can never imagine.
நாம் இப்படி நடக்கிறது சொல்லி கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது.
But now we see another man.
ஆனால் இப்பொழுது வேறு ஒரு மனிதனை பார்க்கிறோம்.
He says, I am the son of the richest person in the universe, Almighty God.
இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரராகிய சர்வவல்லமுள்ள தேவனுடைய மகன் நான்.
Much bigger than Ambani and all.
அம்பானியை விட அவர் பெரியவர்.
Can you please give us some money for our ministry?
எங்க ஊழியத்துக்கு கொஞ்சம் பணம் தரீங்களா?
I say, you are the son of the richest person in the universe and you are coming to me for money.
அண்ட சராசரத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரருடைய மகன் ஆனால் பணத்தை கேட்டு வருகிறாயா?
I know.
எனக்கு தெரியும்.
Your father has disinherited you.
உன்னுடைய தகப்பன் நீ எனக்கு சொந்தமில்லை என்று உன்னை தள்ளிவிட்டார்.
That is why.
ஆகவே தான் இப்படி வருகிறாய் பணம் கேட்டு.
All these preachers who write letters saying, give money for my ministry, give money for my work. They're all disinherited by God.
என்னுடைய ஊழியத்திற்கு பணம் தாருங்கள், என்னுடைய ஊழியத்திற்கு இந்த தேவை இருக்கிறது அந்த தேவை இருக்கிறது என்று கேட்கிறவர்கள் எல்லாரும் தேவன் அவர்களை தள்ளிவிட்டார்.
We can ask to give money to other people.
மற்ற மக்களுக்கு பணம் கொடுங்கள் என்று சொல்லி நாம் கேட்கலாம்.
That is a good example.
அது நல்ல ஒரு மாதிரி.
Jesus taught that.
இயேசு அதை சொல்லி கொடுத்தார்.
See, one very very rich man once came to Jesus.
மிகுந்த ஒரு பணக்காரன் ஒருமுறை இயேசுவினிடத்தில் வந்தார்.
Mark chapter 10.
மார்க் 10 ஆம் அதிகாரம்.
I'm teaching you to have the same attitude that Jesus had.
இயேசு அவர் வைத்திருந்த அதே மனப்பான்மை உங்களுக்கு நான் இப்பொழுது போதித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் சிந்தை.
See, when some people see one rich man,
சில மக்கள் சில பணக்காரரை பார்த்து விட்டால்,
especially Christian workers,
குறிப்பாக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள்,
they are always hoping, I hope this man will give us some in my money.
பெரிய பணக்காரரா இருக்கிறார், கண்டிப்பா என் ஊழியத்துக்கு ஒரு பணம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
We have so much need in our ministry.
நம்முடைய ஊழியத்தில் எவ்வளவு தேவை இருக்கிறது.
Do you think Jesus had no need in his ministry with 12 people and there are no jobs, nothing?
அந்த இயேசுக்கு 12 சிஷ்யர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு வேலை எதுவும் இல்லை, எல்லா விட்டு 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 வந்து விட்டார்கள், அவர்களுக்கு தேவை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
Some of them like Peter had families to support.
அதில் ஒரு சிலருக்கு குடும்பத்தையும் தாங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது பேதுருவை போல.
But when a rich man came to Jesus,
ஆனால் ஒரு ஐசுரியவான் இயேசுவினிடத்துக்கு வந்தபொழுது,
Jesus was not thinking, now how can I make him happy so that he will put his tithes in my offering box?
இப்பொழுது இந்த ஐசுரியவானை எப்படி நான் சந்தோஷமா வைக்க முடியும்? சந்தோஷமா வைத்து விட்டால் என்னுடைய காணிக்கை பெட்டியிலே அவன் பணத்தை போட்டு
விடுவான். Those are all these third rate good for nothing useless pastors who are
like that. இப்படி எண்ணுகிறவர்கள் எல்லாரும் மூன்றாம் தரமான பிரயோஜனமற்ற பாஸ்டர்மார்கள்.
We don't care if some rich man comes to our church or does not come.
ஒரு பணக்காரன் நம்முடைய கூட்டத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் நமக்கு அதை குறித்து அக்கறை இல்லை.
We are not excited if he comes.
அவர் வந்தால் பரவசம் அடைகிறதும் இல்லை.
We are not disappointed if he goes.
அவர் இதை விட்டு போய் விட்டாலும் நாம் ஏமாற்றம் அடைகிறதில்லை.
We are excited when a godly humble man comes into our church.
ஒரு தேவபக்தியுள்ள தாழ்மையான சகோதரர் ஏழையாக இருந்தாலும் நம்முடைய மத்தியிலே வந்தால் பரவசம் அடைகிறோம்.
Because we know that he will be a blessing to the church.
ஏனென்றால் அவர் சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார் என்று நாம் எண்ணுகிறோம்.
That's how Jesus was.
இப்படி தான் இயேசு இருந்தார்.
When he saw Nathanael in whom there is no guile,
He was so excited. There's a man who's no guile.
Nathaniel paartha udane kavadatra uttama israel endru solli paravasam adaindar.
Nathaniel was a poor man.
Nathaniel or yeli manidhanai irundar.
Those are the people Jesus was excited with.
Ippadi patta makkalil moolamai than yesu paravasam
adaindar. If I see a brother or sister in whom there's no guile, I'm excited even if he's the poorest man in town.
Andha oorileye migum yeliya irundalum avar kavadatravara irundal naan avarai paarkkum bodhu devabakthiyulla manidhai paarkkum bodhu naan sandosham adaigiren.
When Jesus saw a rich man come,
inge panakaran aishwaryavan yesuvidil varugiradhai paartha bodhu
Jesus tells him,
yesuvanai paarthu solugirar,
there's one problem with you.
Unnadathil oru kurai undu.
Verse 21, one thing you lack.
Unnadathil oru kurai undu.
You know what you must do?
Nee enna seiya vendum theriyuma?
Go and sell all that you possess.
Unakku undavunnavigal ellam vittru vidu.
I think every pastor in the world will say like this.
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஸ்டரும் இதை சொல்வார்கள். உனக்கு
உள்ளதெல்லாம் After you sell all that you possess,
உனக்கு உண்டானது எல்லாம் விற்று விட்ட பிறகு,
you write a check for our ministry.
எங்களுடைய ஊழியங்களுக்கு அந்த செக்கை எழுதி நீங்கள் போடுங்கள்.
Because we have great needs, we are working here, we are working there.
இங்கே எங்களுடைய ஊழியம் நடைபெறுகிறது, அங்கே எங்களுடைய ஊழியம் நடைபெறுகிறது, இங்கே அது தேவை, அங்கே அது தேவை.
We are running this orphanage and that Bible school.
இங்கே வேதாகம கல்லூரி நடைபெறுகிறது, அங்கே ஒரு அனாதை இல்லம் வைத்திருக்கிறோம்.
Jesus didn't say that.
Yes, அப்படி சொல்லவில்லை.
He said, when you have sold everything,
எல்லாவற்றையும் விற்ற பிறகு,
you have these crores of rupees.
கோடிக்கணக்கான ரூபாய் வித்ததின் மூலமாய் உனக்கு வருகிறது.
Don't bring it here.
இங்கே கொண்டு வர வேண்டாம்.
Go and give it to all the poor people.
அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய தரித்திரருக்கு நீ அதை கொடு.
And you come to me without your money.
நீ என்னிடத்தில் வா, உன்னுடைய பணம் என்னிடத்தில் வர வேண்டாம், நீ என்னிடத்தில் வா.
Have you ever heard a preacher preach that?
இது போன்ற பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கர் யாரையாவது கேட்டிருக்கிறீர்களா?
Go and give your money somewhere else and come without your money.
நீ உன்னுடைய பணத்தை எல்லாம் வேறு ஒருவருக்கு கொடுத்துவிட்டு பணம் இல்லாமல் நீ என்னிடத்தில் வா.
I've done it.
நான் அதை செய்திருக்கிறேன்.
I remember once going to one person in Bangalore.
பெங்களூர்லே நான் ஒரு ஆளிடத்திலே போனேன்.
He was not in our church.
அவர் நம்முடைய சபை சேர்ந்தவர் அல்ல.
He was coming to hear the word of God.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாய் வருவார்.
And having had bad experience with many other preachers, he was wondering what we are after.
ஆகவே பல இடங்களுக்கு போய் பிரசங்களை கேட்டு அந்த ஆவியெல்லாம் பார்த்து ஏமாற்றம் அடைந்து இப்பொழுது நாம் என்ன கொடுக்க போகிறோம் என்று பார்க்க முடியா வந்திருக்கிறார்.
I visited his home.
நான் அவருடைய வீடு சந்தித்தேன்.
I said, please give all your money to whichever church you belong.
நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களோ அங்கே அந்த பணத்தை எல்லாம் கொடுங்கள் என்று சொன்னேன்.
Keep your membership also there.
உங்களுடைய சபை அங்கத்தினர் அங்கேயே இருக்கட்டும், அங்கத்தினர் பட்டியலே இருக்கட்டும்.
We don't want your membership, we don't want your money.
உங்களுடைய அங்கத்தினர் என்ற அந்தஸ்தும் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய பணமும் எங்களுக்கு தேவையில்லை.
Come and hear the word of God freely.
வந்து இலவசமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு செல்லுங்கள்.
We want your life to be changed, that's all.
உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், அதுதான் உங்களுடைய விருப்பம்.
I say that is where we differ from other churches.
இங்கே தான் நாம் மற்ற சபையை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம்.
Because Jesus was like that.
இயேசு அப்படி இருந்தார்.
Give to the others, don't
மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்.
See, once when the Lord told Judas Iscariot, go and do what you want to, you're supposed to do, John 13.
யோவான் 13 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னார், நீ போய் செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார்.
John 13:27.
யோவான் 13 அதிகாரம் 27 வசனம்.
The disciples did not know what he was saying.
அவர் என்ன சொல்றார் என்று சீஷர்கள் அறியாத இருந்தார்கள்.
And they thought,
அவர் என்ன எண்ணினார்கள்,
we know that always Jesus is telling Judas to do two things.
எப்பொழுதுமே யூதாஸை பார்த்து ஆண்டவர் ரெண்டே ரெண்டு காரியத்தை தான் சொல்லுவார்.
Only two things.
ரெண்டே ரெண்டு காரியம்.
What are those two things?
அந்த இரண்டு காரியங்கள் என்ன?
Verse 29.
29வது வசனம்.
Buy what you need.
உனக்கு தேவையானதை வாங்கும்படி.
What we need.
அது நமக்கு தேவையானதை வாங்கும்படி.
Second.
இரண்டாவது.
Give to the poor.
தரித்திரருக்கு கொடுக்கும்படி.
You want to know how to spend your money?
உங்களுடைய பணத்தை எப்படி நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்து
கொள்ளுங்கள். Here it is.
இங்கே இருக்கிறது பாருங்க,
Jesus way of spending money.
இயேசு பணம் செலவு செய்த விதம்.
Buy what you need.
என்ன தேவையோ அதை வாங்குவது.
No, even if you need a washing machine, buy it.
வாஷிங் மிஷின், துணி துவைக்கும் இயந்திரம் வேண்டுமானாலும் உங்களை வாங்கி கொள்ளுங்கள்.
You don't have to feel guilty buying a washing machine or a refrigerator.
வாஷிங் மிஷின் வாங்குவதற்கோ அல்லது ஃப்ரிட்ஜ் வாங்குவதற்கோ குற்ற மனசாட்சி தேவையில்லை.
So long as you're not begging and borrowing.
பிச்சை எடுத்து கடன் வாங்கி செய்யாத வரைக்கும் பரவாயில்லை.
You can buy whatever you need.
என்ன தேவை இருக்கிறதோ வாங்கிக் கொள்ளலாம்.
You want to build a house, buy what you need to build the house.
வீடு கட்ட வேண்டுமா, வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை வாங்குங்கள்.
Also give something to the poor.
அதே சமயத்தில் தரித்திரருக்கும் கொடுங்கள்.
He didn't say give everything to the poor.
எல்லாவற்றையும் தரித்திரருக்கு அவர் கொடுக்கவில்லை.
Buy what you need.
உனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்.
That comes first.
அது முதலாவது.
Then give something to the poor.
பிறகு ஏழைக்கு கொடு.
That is why Paul also he writes in 2 Corinthians chapter 8 and chapter 9, there are some poor believers in Jerusalem, please send some money.
இதான் பவுலும் செய்கிறார், எருசலேமில் ஏழை விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவருக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்புங்கள் என்று சொல்லி
2
கொரிந்தியர் 8:9 சொல்கிறார்.
But never once did Paul say
I am doing the Lord's work, please support my ministry.
Naan devrude ulaiyai seigiranaga enrude ulaiyai thaangungal endru oru murai kooda avar kettavillai.
There's something Jesus taught about giving money also.
பணத்தை கொடுப்பதை குறித்தும் கூட இயேசு போதித்திருக்கிறார்.
There are two or three principles in concerning giving money in scripture.
வேதத்திலே பணத்தை கொடுப்பதற்கு இரண்டு மூன்று தத்துவங்கள்
கொடுக்கப்பட்டுள்ளது.
அப்பொழுது நீங்கள் ஏன் நாம் காணிக்கை வசூலிப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
Now I am saying all this for the benefit of the new generation that is rising up to become leaders in our church.
நம்முடைய சபைகளிலே தலைவர்களாக எழும்பக்கூடிய புதிய தலைமுறையினருக்காக வளர்ந்து வருகிற தலை சந்ததிக்காக சொல்கிறேன்.
I am not going to be here forever and I cannot be everywhere in any case.
நான் எப்ப என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பதில்லை, எல்லா இடங்களிலேயும் நான் இருப்பதும் சாத்தியமில்லை.
Paul said to Timothy, teach other people all the things I taught you very clearly.
நான் உனக்கு தெளிவாய் போதித்த காரியங்களை உனக்கு பின்வரும் சந்ததிக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார்.
That is why I want to make these things clear.
ஆகவே தான் இவ்விதமான காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன்.
Jesus taught in Matthew chapter 6.
மத்தேயு 6 அதிகாரத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார்.
Concerning giving money.
பணத்தை கொடுப்பதை குறித்து.
Matthew 6 verse 3, this is a fundamental principle of giving money.
மத்தேயு 6 அதிகாரம் 3 வசனத்திலே பணத்தை கொடுக்கும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படை கோட்பாடு.
Whether you give to God or give to the poor or any type of giving.
நீங்கள் தேவனுக்கு கொடுத்தாலும் சரி, ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, எவ்விதமான கொடுத்தலா இருந்தாலும் சரி.
When you give alms, Matthew 6, don't let your left hand know what your right hand is doing.
நீ தர்மம் செய்யும் பொழுது நீ உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாது இருக்க கடவுது.
So that your alms will be in secret.
அப்படியானால் நீ செய்யக்கூடிய தர்மம் அந்தரங்கமாய் இருக்கும்.
And your father who sees in secret will repay you.
அதை பார்க்கிற பரம பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார்.
How can you do that if you take an offering bag in front of people?
நீங்கள் மக்கள் முன்னே காணிக்கை பையை வசூல் செய்தால் எப்படி வலதுகையை தெரியாமல் இடதுகையை
கொடுக்க முடியும்? Or some places they keep a box and make everybody come and put there.
சில இடத்துல என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ரொம்ப நாசுக்காக முன்னாடி காணிக்கை பட்டிருக்கும், நாம் எல்லாரும் எழுந்து இப்பொழுது பாடல் பாடும், வரிசையாக வந்து காணிக்கை போட்டு செல்லலாம் என்று சொல்வார்.
That is a clever way because nobody can escape.
அது மிகவும் தந்திரமான ஒரு வழி, யாருமே தப்பிக்க முடியாது. வரிசையில கண்டிப்பா வந்து எதையாச்சும் உள்ள போட்டாங்க.
Bag means you can pass it on to the next fellow.
காணிக்கை பை வந்தாலும் கூட நீங்கள் அதை வாங்கி அடுத்த ஆளுக்கு கொடுத்து விடலாம்.
But when you come in line you cannot escape. Everybody has to put.
ஆக வரிசையிலே வந்தால் எல்லாரும் போட்டு தான் ஆக வேண்டும், தப்பிக்க முடியாது.
So many clever ways people discover to make people give their money.
எப்படியாவது மக்கள் பணத்தை கொடுப்பதற்கு எவ்வளவு தந்திரமான வழிகள் எல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் பாருங்கள்.
Openly let everybody see what you are putting.
நீங்கள் காணிக்கை போடுவதை எல்லாரும் பார்க்க வேண்டும்.
It is teaching people how to disobey Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி என்று போதிப்பது.
Imagine teaching a church how to disobey Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி என்று நாங்கள் சபையில போதிக்கிறோம் என்று சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள்.
Jesus said don't let your left hand know what your right hand is doing and we are teaching everybody to disobey that.
வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது இருக்க கடவுள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எப்படி என்று நாங்கள் சபையில சொல்லி
தருகிறோம். Every church it is like that.
ஒவ்வொரு சபையிலும் இப்படி தான்
இருக்கு. Some church they even ask you to write your name on the envelope and make sure that everybody knows you gave.
No sila sabile enna seivona cover vechirupanga ange entrance la adula unga per ezhuthi neenga kaanike dasamatha kudukanum.
We have churches around the world today that are teaching people to disobey Jesus Christ.
Indraike ulaga muluvudhumaga Yesu Kristukku eppadi keelpidiyamal irupadhu endru bodhikkakudiya sabigal kaanapadugiradhu.
I would rather sit at home alone than join such a church.
Ippadi pada sabaiye sernu koluvadhalle kaattalum naan veetile thaniya ukkandu kolugiren.
Don't let your left hand know what your right hand is doing.
உங்களுடைய வலதுகை செய்வது இடதுகை அறியாது
இருக்க கடவுள். That means don't let another member of the body of Christ know what you are doing.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை சரீரமாய் சபையிலே உள்ள வேறு ஒரு அங்கம் அறியாது இருக்க கடவுது.
Don't let that brother or sister know what you did.
நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை அந்த சகோதரனோ சகோதரி அறிந்து கொள்ள வேண்டாம்.
Once one brother asked me a question.
ஒருமுறை ஒரு சகோதரனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்.
Brother, my parents are very poor.
சகோதரனே, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஏழை.
They spent so much money educating me, gave me a job.
எங்களை படிப்பதற்கும் எங்களுக்கு வேலை வாங்கி தருவதற்கும் எவ்வளவோ செலவு செய்து விட்டார்கள்.
Now they are old, I have to support them.
இப்பொழுது அவர்களுக்கு வயதாகி விட்டதே, நான் அவர்களை தாங்க வேண்டும்.
But my wife says you must not give any money to your parents.
ஆனா மனைவி என்ன சொல்றாங்கனா, வீட்டுக்கு பணம் அனுப்புனீங்க நடக்கறதே வேற என்ன.
What shall I do?
நான் என்ன செய்யட்டும்?
I said don't let the left hand know what the right hand is doing.
வலது செய்கிறது இடதுக்கு அறியாது இருக்க கடவுள் என்று சொன்னேன்.
Your wife is your left hand, don't let her know what the right hand is doing.
மணி மரலா நீங்க இடது கை வலது கை செய்கிறது இடதுக்கு அறியாது இருக்க கடவுள்.
That is don't have a fight at home.
வீட்ல சண்டை வராம இருக்கிறது தான் வழி.
And you're obeying the word of God.
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள்.
You have to care for your parents, of course.
கண்டிப்பாக பெற்றோருக்காக நீங்கள் கரிசனைப்பட வேண்டியிருக்கிறது.
The other principle in scripture.
இன்னொரு கோட்பாடை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
In 2 Corinthians 9.
2 கொரிந்தியர் 9 அதிகாரம்.
In verse 7.
ஏழாம் வசனம்.
We must not give grudgingly or under compulsion, but God loves a cheerful giver.
அவனவன் விசரமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல. 2 கொரிந்தியர் 9:7. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடன் உற்சாகமாய் கொடுக்கிறவனத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
We teach people whatever you give, give cheerfully.
நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதை உற்சாகமாய் கொடுங்கள் என்று நாம் ஜனங்களுக்கு போதிக்கிறோம்.
If you don't have any money one month to give, don't give anything.
ஒரு மாசம் உங்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று சொல்ல ஒன்றுமே கொடுக்க வேண்டாம்.
I am the only preacher I think who's gone around telling people don't give anything if you don't have any money to spare.
அப்ப உங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு இல்லை என்று சொன்னா கொடுக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரே பிரசங்கர் நான் தான் இருக்கிறேன்.
God is a millionaire, billionaire.
Devan avar or kodeeswarar palagodi.
He is not coming like a beggar saying, will you please give me some money for my work?
Enrude uliyathukku konjam panam tharuvaya tharuvaya endru solla avar pichidupadillai irandu thirivadillai.
If you give, give cheerfully.
Koduthaladhu utchagamai kodungal.
If you are not happy to give, don't give.
Kodupadharku ungalku sandosham illai manam illai endru solla kodukka vendam.
Somewhere here there must be an offering box for the conference. I don't know where it is.
Inge கான்ஃபரன்ஸ் செலவுக்கு என்று ஒரு காணிக்கை பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
Who should put there?
யார் அந்த பெட்டியிலே காணிக்கை போட வேண்டும்?
Only those who can give cheerfully.
உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் மட்டும் அதிலே போடலாம்.
If you don't want to give cheerfully, don't put any money there.
உற்சாகமாய் கொடுக்க கூடிய மனப்பக்கம் இல்லனா பணமே கொடுக்க வேண்டாம்.
And Jesus also said when you come to put the money, you remember that somebody is you have to settle something with somebody, don't put that money, go and settle that first.
இயேசு ஒரு இடத்திலே சொன்னார், காணிக்கை போட வரும்பொழுது உன் சகோதரன் உனக்கு விரோதமாக இருக்கிறது என்று கண்டால் நீ முதலாவது காணிக்கை போட வேண்டாம், போய் அதை சரி செய்து விட்டு வா.
I remember in our CFC offering box once we had that verse there.
CFC காணிக்கை பெங்களூரில் காணிக்கை பட்டியல இந்த வசனத்தை நாங்கள் வைத்திருந்தோம்.
Please settle matters with your brother or sister before putting here.
இங்கே காணிக்கை போடு கும்பதாக உன் சகோதரன் சகோதரனுக்கு ஒப்புரவாய் கொண்டு வந்து போடு.
So a man is going to put 100 rupees.
ஒரு மனிதன் 100 ரூபாய் போட போகிறார்.
He sees that verse.
அந்த வசனத்தை பார்க்கிறார்.
Oh. Don't put it.
போட வேண்டாம்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
We are happy when people are settling matters with others. That is more important to us than his 100 rupees.
நம்முடைய காணிக்கை பெட்டியிலே வரக்கூடிய 100 ரூபாய் காட்டிலும் அதிக முக்கியத்துவம் என்னவென்றால் அவர் போய் சகோதரனுக்கு ஒப்புரவாவது.
Have you had a fight with your wife?
மனைவியோட சண்டை போட்டிருக்கீங்களா?
Please put your money back in your pocket and go and settle with your wife.
இந்த பணத்தை காணிக்கை போட வந்த பணத்தை திருப்பி பாக்கெட்ல போய் மனைவிட்ட சரி செய்து விட்டு ஒப்புரவாய் விட்டு வாருங்கள்.
Have you ever heard such preaching anywhere?
எங்கேயாவது இப்படி பிரசங்கப்படுவதை கேட்டிருக்கீங்களா?
Not only in India, this is probably the only place in the world you hear such things.
நீங்கள் இந்தியா தேசத்திலே மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் நீங்கள் கேட்க முடியாது.
Because every preacher is interested in your money.
ஏனால் ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் உங்களுடைய பணத்திலேயே விருப்பமாய் இருக்கிறது.
Except Jesus.
இயேசுவை தவிர.
Give cheerfully.
உற்சாகமாய் கொடுங்கள்.
The other thing it says in 1 Corinthians 16.
இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்
chapter 16
16 அதிகாரம்.
Put aside and save as verse 2 as he may prosper. As you have prospered, we can give.
இங்கே நாம்
1 Corinthians 16 verse 2.
1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம்.
That means according to
வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன்.
That means according to your ability.
உடைய திறமைக்கு தக்கதாக.
Somebody has got more, he can give more.
யாராவது ஒருவருக்கு அதிகமாக இருக்கிறது அதிகமாக அவர் கொடுக்கலாம்.
If you have less, you don't have to feel guilty about it.
உனக்கு குறைவா இருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து குற்ற உணர்வு அடைய வேண்டாம்.
Why do we emphasize these things?
ஏன் நாம் இந்த காரியங்களை வலியுறுத்துகிறோம்?
Now listen, this is what you need to understand.
கவனியுங்கள், இதை தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Why is the church called the body of Jesus Christ?
ஏன் சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது?
I think that is another thing we emphasize more than anybody else.
மற்ற யாரை காட்டிலும் அதிகமாக இந்திய தேசத்திலே நாம் தான் இதை அதிகமாக வலியுறுத்துகிறோம்.
The church is the body. Everybody says that, but we say we must live like the body of Christ.
ஒவ்வொரு சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்கிறார்கள், நாம் சரீரத்தை போல வாழ வேண்டும் என்று சொல்கிறோம்.
What does it mean for me to be a part of the body of Christ?
நான் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நான் ஒரு பங்கா இருக்கிறேன், அவயவமா இருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன?
Now listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
God gave this world one example of the body of Christ in Nazareth and in Palestine in Israel.
இஸ்ரேலிலே
2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மாதிரியை பாலஸ்தீனா நாசரேத்திலே தேவன் அனுப்பினார்.
That was the first body of Christ.
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் முதல் சரீரம்.
Today we are the body of Christ.
இன்றைக்கு நாம் தான் அந்த சரி இயேசு
சரீரம். What is our example?
நம்முடைய மாதிரி என்ன?
That first body of Christ.
அந்த முதல் இயேசுவின் சரீரம்.
How did he look at women?
அவர் எப்படி ஸ்திரீகளை பார்த்தார்?
In this body of Christ everybody must look at women like that.
இந்த சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருவரும் ஸ்திரீயை அப்படி தான் பார்க்க வேண்டும்.
What was that first body of Christ attitude to money?
அந்த முதல் சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் சரீரத்தினுடைய மனப்பான்மை என்ன? பணத்தின் மீது.
Everybody in today's body of Christ must have the same attitude to money.
இன்றைய கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ கொண்டிருந்த அதே மனப்பான்மையை, சிந்தையை.
That is the meaning of body of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் சரீரமினுடைய அர்த்தம்.
How he loved his enemies.
எப்படி அவர் தன்னுடைய சத்துருக்களை நேசித்தார்?
The body of Christ must be like that.
கிறிஸ்துவின் சரீரம் அப்படி தான் இருக்க வேண்டும்.
How he denounced those who made money in the name of religion and chased them out of the temple.
மதம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் எல்லாம் எப்படி அவர் விரட்டி அடித்தார் தேவாலயத்திலே?
In this body of Christ also we must drive out people who are making money in the name of Jesus.
இந்த சரீரமாகிய சபையிலேயும் இயேசு என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்கிறவர்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
So all these things we have to do.
ஆகவே எல்லாவற்றையும் நாம் செய்ய
வேண்டும். That is why Jesus is our example.
ஆகவே தான் இயேசு நமக்கு மாதிரியா இருக்கிறார்.
In every area.
எல்லா பகுதிகளிலேயும்.
See John chapter 1.
யோவான் 1 ஆம் அதிகாரம்.
John chapter 1.
யோவான் 1 ஆம் அதிகாரம்.
Verse 4.
நான்காம் வசனம்.
In that body of Christ was life, the life of God, and that life was the light of men.
அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது.
In that body of Christ there was no dark part in it.
அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே இருளான பகுதி ஒன்றுமே இல்லை.
In today's body of Christ there's so many dark parts.
இன்றைய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எவ்வளவோ இருளான பகுதிகள் உண்டு.
Why do we have a conference?
ஏன் நாம் கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம்?
So that we can come to the place where there is no more dark part in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே இனிமேல் இருளான பகுதி எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு வருவதற்காக.
What do you mean by having a dark part?
இருளான பகுதி கொண்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம்?
Lusting after women.
ஸ்திரீகளை இச்சிப்பது.
Looking at dirty pictures.
அசுத்தமான படங்களை பார்ப்பது.
Being angry with somebody.
யார் மீதாவது கோபப்படுவது.
Not forgiving somebody.
யாரையாவது மன்னிக்காமல் இருப்பது.
Being unrighteous with money.
பணத்தில் அநீதியாக இருப்பது.
So many things that first body of Christ would never do.
இவையெல்லாம் முதல் சரீரமாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் செய்யாத காரியங்கள்.
Are our believers doing it in our church?
நம்முடைய விசுவாசிகள் நம்முடைய சபையில் செய்து கொண்டிருக்கிறார்களா?
Then our church is full of darkness.
அப்படியான நம்முடைய சபை இருளால் நிறைந்திருக்கிறது.
That is why we have meetings and conferences.
ஆகவேதான் நாம் கூட்டங்களையும் கான்ஃபரன்ஸும் வைத்திருக்கிறோம்.
What is the goal?
என்ன இலக்கு?
To have no dark part in it.
இருளான பகுதியில் இருக்கவே கூடாது.
Because he was the light of the world.
அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருந்தார்.
And he said to us.
இப்போ சொல்கிறார் நமக்கு.
Now you are the light of the world.
இன்றைக்கு நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளி.
That is why we have to emphasize that we have to walk as Jesus walked.
ஆகவே தான் இயேசு நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும்.
Same attitude to everybody and everything that Jesus had.
இயேசுக்கு இருந்த அதே சிந்தையை நாம் எல்லாரிடத்திலேயும் எல்லா விஷயங்களிலேயும் கொள்ள வேண்டும்.
Let me say one more example.
இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
If a brother leaves the church.
ஒரு சகோதரன் சபையை விட்டு போய் விடுகிறார்.
Should we go after him to bring him back?
அவரை தேடி போய் அவரை மீண்டும் சபைக்கு கொண்டு வர வேண்டுமா?
That depends on what type of backslider he is.
அது எதை பொறுத்து இருக்குது என்று சொன்னால் அவர் எந்த விதமான பின்மாற்றக்காரர்.
Jesus gave us two examples.
இயேசு நமக்கு இரண்டு மாதிரிகளை கொடுத்தார்.
One is a sheep that went astray.
ஒரு ஆடு வழிதவறி செல்கிறது.
The sheep did not rebel against the shepherd saying I don't want you.
எனக்கு நீங்கள் தேவையில்லை என்று சொல்லி ஆடு முரட்டாட்டம் பண்ணி போகவில்லை.
Accidentally it missed the road and got deceived and went.
தற்செயலாக அது அப்படியே போகும்பொழுது வழி தவறி வேறு வழியாக போய்விட்டது.
Jesus taught.
இயேசு சொன்னார்.
Go after that sheep.
அந்த ஆட்டை தேடி போங்கள்.
Put him on your shoulders and bring him back.
தோளிலே போட்டு கொண்டு வாருங்கள்.
That's number one type of backslider.
இது பின்மாற்றக்காரருடைய முதல்.
Another type of backslider.
இன்னொரு மாதிரியான பின்மாற்றக்காரர்.
Story of the prodigal son.
கெட்ட குமாரனுடைய கதை.
Tells his father, I don't want to be here. This is not a good church.
எனக்கு நல்ல சபை இல்ல. இந்த சபை எனக்கு வேண்டாம்.
I am going.
நான் போகிறேன்.
He went.
போய்விட்டான்.
Did the father go after him like the shepherd went after the sheep?
இந்த மேய்ப்பன் ஆட்டை தேடி போனது போல இந்த தகப்பன் அந்த மகனை தேடி போனாரா?
No, he went.
இல்ல இல்ல அவனே போய்விட்டான்.
And the father gets some news, your son is so poor now, no food.
தகப்பனுக்கு செய்தி வருகிறது, உங்களுடைய மகன் இப்போது ஆகாரம் இல்லாமல் ஏழையா இருக்கிறான்.
Will you send him some food?
ஆகாரம் பார்சல் பண்ணி அனுப்பிவீர்களா?
Father says no.
இல்லை என்று சொல்லிவிட்டார்.
Will you send him some money?
பணத்தை அனுப்பிவீர்களா?
No.
இல்லை.
Let him suffer.
அவன் பாடுபடட்டும்.
Let him come to the level of the pigs.
அவன் பன்றியின் நிலைமைக்கு வரட்டும்.
Is that love?
அது அன்பா?
That is God's love.
இதான் தேவனுடைய அன்பு.
We don't understand that.
நமக்கு அது விளங்காது.
We will send him money, give him food.
நாம் பணத்தை அனுப்புவோம், ஆகாரத்தை கொடுப்போம்.
So that he remains away from the church forever.
என்றென்றைக்கும் அவன் சபையை விட்டு தூரமாகவே இருக்க முடியும்.
We have got so many stupid believers like that who think they are showing love.
அநேக புத்தியீனமான விசுவாசிகள் இப்படி தான் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று எண்ணக் கூடிய நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள்.
God's love is not like that.
தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல.
Let him suffer.
அவன் பாடு கஷ்டப்படட்டும்.
One day he'll come back.
ஒரு நாளிலே அவன் திரும்பி வருவான்.
Then I will make a big feast for him.
அப்பொழுது அவனுக்கு பெரிய விருந்து வைக்கிறேன்.
Not if he comes like a big maharaja and say Yes, brother, I have now come back to the church.
பெரிய மகாராஜா போல பிரதர் சபைக்கு நான் திரும்பி வந்துட்டேன்.
No, when he comes like a servant,
ஒரு வேலைக்காரனை போல வர வேண்டும்.
I am not fit to be a part of this church.
இந்த சபையில ஒரு பகுதியா இருப்பதற்கு நான் தகுதி இல்லை எனக்கு.
I rebelled.
முரட்டாட்டம் பண்ணினேன்.
Please give me a last seat in a corner. I will sit there forever.
சபையில கடைசில மூலையில ஒரு இடத்தை கொடுங்க. எப்போதும் நான் அங்கேயே
இருப்பேன். I will never open my mouth.
வாயை திறக்கவே மாட்டேன்.
He has come as a broken person.
அவன் ஒரு நொறுங்கின ஒரு மனிதனாய் வந்திருக்கான்.
That is what Jesus taught.
இயேசு இதைத்தான் சொல்லிக்
கொடுத்தார். To have the attitude of Jesus, everything is written in the Bible.
எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிந்தையே நாம் வைத்திருக்க வேண்டும்.
Sometimes love is tough and strong.
சில சமயத்திலே அன்பு என்பது கடினமாக உறுதியாக இருக்கிறது.
Because we desire the eternal good of people.
என்றால் மக்களுடைய நித்தியத்தின் நன்மையை நாம் உணர்கிறோம்.
Not our own popularity.
நம்முடைய சொந்த பிரபலத்தை அல்ல.
I'll tell you, I don't care one bit what other people think, whether I am a loving person or a humble person.
நான் தாழ்மையானவனா நான் அன்புள்ளவனா என்று மக்கள் சொல்றார்கள் இல்லை, அதை பற்றி எனக்கு ஒரு துளி கூட அக்கறை இல்லை.
I want to please God, not people.
நான் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன், உங்களை அல்ல.
Let's seek to honor God.
நாம் தேவனையே கனப்படுத்த.
Let's pray.
பிரயாசம் எடுப்போம், நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to walk as Jesus walked.
இயேசு நடந்தபடியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
This is our calling.
இதுதான் எங்கள் அழைப்பு ஆண்டவரே.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.